நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசிநந்தி தேவர், நற்றாள் காசிநந்தி தேவர், பாதி அரிசங்கலன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவருணை உருடைக்காடல் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் முயவே. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம், வழமை போல சைவ சித்தாந்தத்துக்காக ஒதுக்கப்பட்ட சத்சங்கம். இன்றையான் சத்சங்கத்தில் நாங்கள் இந்த கிழமை இன்னும் 2 நாட்களில் வரவிருக்கும் உமாபதி சிவாச்சாரியார், அதாவது எங்களுடைய புறச்சந்தான குறவரில் இறுதியாக இருக்கும் அருளாளருடைய தினம் வர இருக்கின்றது, குரு பூஜை தினம். அவரை பற்றி சைவ சித்தாந்த அடிப்படையில் சில விளக்கங்கள் சிலவற்றை சிந்திப்போம். படித்ததிலிருந்து சென்ற வருடம் அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தோம். அவர் எப்படி தன்னுடைய வாழ்நாளில் இருந்தார், எப்படி மாறினார், எப்படி ஆட்கொள்ளப்பட்டார், எப்படி தாழ்ந்த குலத்தில் இருப்பவர் ஒருவருக்கு தீச்சை கொடுத்தார், எப்படி முள்ளிச்செடிக்கு தீச்சை கொடுத்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தோம். இன்று நாங்கள் பார்க்க போவது சைவ சித்தாந்த பரம்பரை வரலாறும், அவர் எழுதிய அற்புதமான 8 நூல்களில் 2 நூல்களை பற்றிய சிறிய ஆய்வுமாக இருக்கும். முதலாவதாக இந்த சைவ சித்தாந்தத்தில் புறச்சந்தான குறவர், அகச்சந்தான குறவர் என்று இரு வகையினர் உள்ளனர். அகச்சந்தான குறவர் என்பது கைலாய பரம்பரை என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில். புறச்சந்தான குறவர் என்பதை பூமியில் வாழ்ந்தவர்கள் என்று சொல்வார்கள். இந்த கைலாய பரம்பரையில் மூத்தவர் நந்தி தேவர், நந்தியம்பெருமான். அவரை தொடர்ந்து மூவர் இருக்கின்றார்கள், 4 பேர் இருக்கின்றார்கள் அகச்சந்தான குறவரில். அவரை தொடர்ந்து அவருக்கு கீழே வந்தவர் சனத்குமாரர், அதை தொடர்ந்து கீழே வந்தவர் நித்திய ஞான தரிசினி என்பவர், இறுதியாக வந்தவர் பரஞ்சோதி முனிவர். இந்த பரஞ்சோதி முனிவர் தான் ஆகாய வழியாக வந்து கொண்டிருக்கும் போது, மெய்கண்டார் குழந்தையாக 2 வயதில் இருக்கும் போது, ஒரு பொல்லா பிள்ளையாருக்கு முன் அவரை வளர்த்திவிட்டு அவர் அதில் இருந்தபோது அவரை கண்ட பரஞ்சோதி முனிவர் கீழே வந்து அவருக்கு ஞான தீட்சை கொடுத்து இந்த அற்புதமான சைவ சித்தாந்த மெயின், அதாவது முழுமையான நூலான சிவஞான போதத்தை அருளி எங்களுக்கு தந்திருக்கின்றார், ஆன்மாக்களுக்கு உயிர்களுக்கு. ஆகவே அவர் வழி வந்தவர், அவர்தான் புறச்சந்தான குறவரில் மூத்தவர், மெய்கண்டார். அவருக்கு கீழ் அருள் நந்தி சிவம், அவருக்கு பின் மறைஞான சம்பந்தர், இறுதியாக உமாபதி சிவம் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த சந்தான குரவர்கள் என்பதை பார்க்கும்போது ஒரு பரம்பரை, சந்தானம் என்று சொன்னால் பரம்பரை, குரவர்கள் என்று சொன்னால் அதில் இருப்பவர்கள். அந்த பரம்பரையில் பார்க்கும்போது உமாபதி சிவம்தான் கடைக்குட்டி என்று எங்களுடைய உலகியலில் சொல்லலாம், இறுதியாக வந்தவர். ஆகவே அவருடைய குரு பூஜை தினம்தான் இந்த புதன்கிழமை வருகின்றது, எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை இங்கு. ஆகவே அந்த குரு பூஜை தினத்தில் நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய சாதனையை கிரியா சாதகர்கள் எல்லோரும் சமர்ப்பணம் செய்வோம் என்று அதையும் முதலில் தெரிவித்து கொண்டு, இப்போது அவருடைய பரம்பரையை பார்த்தோம். அவர் எவ்வாறு உயிர்களுக்கு இந்த சைவ சித்தாந்த அடிப்படை நூல்களில் எவ்வாறு எங்களுக்கு உதவினர் என்று சிறு விளக்கங்களை பார்த்து விடுவோம். பெரிய விளக்கம் அல்ல, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பேராசிரியர் சொன்னதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். ஆனால் சிறிய அளவில் நாங்களாகிய எளியவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் இதை பார்ப்போம். முக்கியமாக கிரியா சாதகர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில். ஆகவே இந்த உமாபதி சிவம் என்பவர் இந்த நூல்களை பார்ப்பீர்களாக இருந்தால், மெய்கண்டர் அருளி செய்த முக்கியமான நூல் சிவஞான போதம், அதை மிகவும் சுருக்கமாக, அதாவது பெரிய விளக்கங்கள் எல்லோருக்கும் எளியவர்கள் புரியக்கூடிய விளக்கங்கள் இல்லாதவாறு எழுதிய நூல் சிவஞான போதம். ஏனென்றால் அதை படிப்பதென்றால் எங்களுக்கு ஒரு நிலை அறிவு தேவை. அவர் அதை இயற்றிவிட்டு அந்த நூலை தந்துவிட்டு சென்றவுடன் அவர் வழிவந்தவர் அருள்நந்தி சிவம். அவர் சிவஞான சித்தியார் என்று ஒரு நூலை எழுதினார். அவர் என்ன செய்தார், தன்னுடைய குருவுக்கு குரு சுருக்கமாக தந்த விடயத்தை மற்றவர்களுக்கும் ஓரளவு புரிய வேண்டும் என்று நினைத்து அவர் விரிவாக எழுதினார் சிவஞான சித்தியாரை. ஆனால் இந்த உலக காலகட்டத்திலும் எந்த நிலையிலும் அது சரியான விரிவாக எழுதப்பட்ட நூல், அதை படிப்பதற்கு ஒரு வாழ்க்கை காலம் கூட போதாது, அதை உணர்ந்து படிப்பதற்கு மறந்து விடாதீர்கள். ஆகவே அந்த நிலையில் இருந்த இந்த சைவ சித்தாந்த நூல்கள் அவரை தொடர்ந்து வந்த மறைஞான சம்பந்தர் என்பவர் நூல் எதுவும் கொடுக்கவில்லை. அதற்கு இறுதியாக வந்த உமாபதி சிவம் அவர்கள் சித்தாந்த அட்டகம் என்று சொல்லி 8 நூல்களை எங்களுக்கு தந்தார். அந்த 8 நூல்கள் இன்றையான அவருடைய குரு பூஜையில் மீண்டும் அந்த பெயர்களை பார்த்து விடுவோம். அவர் தந்த நூல்கள் ஆவன: சிவப்பிரகாசம், திருவருட்பயன், கொடிக்கவி, அதைத் தொடர்ந்து உண்மை நெறி விளக்கம், போற்றி பகரொடை, வினா வெண்பா, நெஞ்சுவிடு தூது, சங்கப்ப நிராகரணம் என்ற 8 நூல்களை தந்தார். அதில் துவக்க நூலாக தந்தது சிவப்பிரகாசம். அவர் என்ன செய்தார், தன்னுடைய குருமார்களுக்கு சுருக்கமாக அறிவுத்திறன் மிக்கவர்கள் அறியக்கூடிய நிலையில் இருந்த சிவஞான போதத்தை விரிவாக தந்தவர் அருள்நந்தி சிவம். அது பெரும் விரிவாக போய்விட்டது. அதை படிப்பதற்கு சில நேரம் மற்றவர்கள் தயங்குவார்கள், ஏனென்றால் இவ்வளவையும் என்னென்று படித்து முடிப்பது இந்த பிறப்பில் என்று. ஆகவே உமாபதி சிவம் என்ன செய்தார், இறுதியாக வந்த சிவாச்சாரியார் இந்த சிவஞான போதத்தில் இருக்கும் விடயங்களை, சைவ சித்தாந்த விடயம் என்றாலே எல்லா நூல்களிலும் எழுதப்படும் விடயம் வேறு ஒன்றுமல்ல, அநாதி பொருட்களாகிய பதி, பசு, பாசம். ஆகவே இந்த மூன்றையும் எளியவர்களாகிய நாங்கள் எங்களுடைய சிறிய அறிவுத்திறனில் இருந்து கொண்டு கூட அதை புரிந்து கொள்வதற்காக இந்த சிவப்பிரகாசம் என்ற நூலை எழுதினார். அது 100 பாடல்கள் கொண்ட நூல் என்று நினைக்கின்றேன். அவர் அந்த நூலை எழுதியவுடன் திரும்ப அவர் என்ன சிந்தித்தார் என்றால், அந்த நூலை படிப்பதற்கு அதை விடவும் எளிமையாக ஒரு நூல் தேவை என்று இரண்டாவது நூலாகிய திருவருட்பயன் என்று ஒரு நூலை எழுதினார் என்று பேராசிரியர் அழகாக விளங்கப்படுத்தினார். அந்த திருவருட்பயன் என்ற நூல் சிவப்பிரகாசம் என்ற நூலை படிப்பதற்கு முதல் படிக்க வேண்டிய நூல். ஏனென்றால் அவர் சிவப்பிரகாசம் எழுதி முடிந்த பின்தான் திருவருட்பயன் எழுதினார். ஏனென்றால் இன்னும் மிக எளியவர்கள் கூட இந்த பதி பசு பாசமாகிய சைவ சித்தாந்த ஆகம கோட்பாட்டை நாங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக திருவருட்பயன் வழிவந்தது. ஆகவே உமாபதி சிவம் அவர்கள், நாங்கள் அதாவது உயிர்கள் இவற்றை இலகுவாக படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பெரும் சேவையை தன்னுடைய காலத்தில் செய்தார். அந்த மகான், அந்த அருளாளரின் நினைவு தினம்தான், குரு பூஜைதான் இந்த கிழமை வருகின்றது. ஆகவே இந்த முறை நாங்கள் அவருக்கு எங்களுடைய சாதனையை செய்யும் போது உணர்ந்து செய்ய வேண்டும். எவ்வளவு பெரிய விஷயத்தை தந்துட்டு போயிருக்கின்றார், அது எங்களுடைய கிரியா சாதகர்களுக்கு இப்போது ஒரு வருடத்திற்கு மேலாக கிடைத்து கொண்டிருக்கின்றது இந்த வகுப்பில் பேராசிரியர்களுடைய துணையுடன். ஆகவே அதற்கு நாங்கள் எல்லோரும் நன்றி கடன் செலுத்த வேண்டும் அவருக்கு. இந்த முறையான அவருடைய நினைவு தினத்தில் அதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இவற்றை எல்லாம் எங்களுக்கு கொடுத்தது எங்களுடைய வித்யா குருவான யோகி ராமையா அவர்கள் பாபாஜி மூலம் இந்த விடயத்தை சிறிதாக சொல்லி சென்றிருந்தார். அறியும் நேரத்தில் சாதகர்கள் அறியட்டும் என்று. ஆனால் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் எங்களை அதற்குள் இணைத்திருக்கின்றார் இப்போது. ஆகவே இந்த திருவருட்பயன் என்ற நூல் எங்களுக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால் இந்த திருவருட்பயன் என்ற நூலில் மிகவும் எளிய முறையில் இந்த பதிப்பசு பாசம் விளக்கப்பட்டிருக்கின்றது. இது 100 பாடல்களை கொன்ற நூல் மாத்திரமல்ல, பேராசிரியர் சொன்னது தான் இங்கு சொல்கின்றேன், நான் ஒன்றும் அறியேன். அது மாத்திரமல்ல, இந்த நூல் பாடல்கள் குரல் வடிவில் அமைத்திருக்கின்றார் உமாபதி சிவம் அவர்கள் திருவருட்பயன். குரல் வடிவு என்று சொன்னால் என்றால் என்ன, திருக்குறளை எப்படி எழுதினார்களா அந்த முறையில், திருவள்ளுவர் எழுதிய முறையில் அந்த குரல் வடிவென்று சொன்னால் ரெண்டு வரி மாத்திரம்தான் உண்டு இந்த பாடல்களுக்கு. அந்த முறையில் 100 பாடல்களை திருவருட்பயனாக உமாபதி சிவாச்சாரியார் எழுதி எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த நூலை. சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி இந்த நூல் படிப்பதற்கு முதல் பேராசிரியர் சொன்னது உண்மை விளக்கம் என்று ஒரு நூலை எல்லோரும் முதல் படிக்க வேண்டும் என்று. அதுதான் ஆரம்ப நூல். எங்களுடைய இந்த கிரியா யோகா சாதகர் சத்சங்கத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த நூல் தான் அடிப்படை கருத்துக்கான நூல். அந்த நூலிலிருந்து தான் இவ்வளவு காலமும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை நாங்கள் பார்த்தோம் சாதகர்கள். அதன்பின் இனி நாங்கள் பார்க்க வேண்டியது, அதுக்கு அடுத்த நிலையில் இருப்பது, எங்களுடைய யோகத்திற்கு தேவையானது, எங்களுடைய சாதனைக்கு தேவையானது திருவருட்பயன். அது நாங்கள் படித்த உண்மை விளக்கம் என்ற ஆரம்ப நூலின் மேலதிக கருத்துக்கள் விரிவாக்கங்கள் அதில் உண்டு. அதற்கு அடுத்த விரிவாக்கங்கள் தான் உமாபதி சிவத்தின் முதலாவது நூலான சிவப்பிரகாசத்தில் உண்டு. இந்த முறைதான் படிப்பதற்குரிய முறை. ஆனால் நாங்கள் யோக சாதகர்கள் இவற்றில் இருக்கும் முக்கியமான கருத்துக்களை எங்களுடைய யோகத்திற்கு எடுத்து அதை பார்க்க திருவருளும் குருவருளாகிய பாபாஜியின் அருளும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதை நாங்கள் தொடர்ந்து பார்த்து செல்வோம் அவர்களுடைய அருள்கள் இருக்கும் வரை. ஆகவே இந்த திருவருட்பயன் என்பது திருக்குறளுக்கு, திருக்குறளை ஒத்த நூல் என்பது எங்களுக்கு இப்போது தெரிகின்றது. இந்த திருக்குறளை ஒத்த நூல் என்று சொல்வது என்னவென்றால், பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார், திருக்குறள் எங்களுக்கு தரப்பட்டது இந்த உலகியல் வாழ்க்கையை வாழ்வதற்கு. அதை அறநெறி நூல் என்று சொல்கின்றார்கள். அது அறத்துக்குரியது. ஆகவே அதே குறள் வடிவில் எழுதின திருவருட்பயனை சைவ சித்தாந்தத்தில் அருள் நெறி நூல் என்று சொல்கின்றோம். இது அருள் ஆகிய ஞானத்தை தரக்கூடியது. அது வாழ்க்கையை பற்றியது திருக்குறள். திருவருட்பயன் ஞானத்தை தரக்கூடிய நூல். அந்த நூலை எங்களுக்கு தந்தது எங்களுடைய அருளாளராகிய உமாபதி சிவாச்சாரியார். ஆகவே அது 100 பாடல்களை கொண்டது, குறள் வடிவில் பாடல்களை கொண்டது. அவ்வளவும் தெரிந்தால் போதும். ஆனால் திருக்குறளில் எத்தனை பாடல்கள் இருக்கின்ற எல்லோருக்குமே தெரிந்திருக்கும், 1330 குறள்கள் இருக்கின்றன. அந்த 1330 பார்க்கும்போது எங்களுடைய அருள் நெறியில் இருக்கும் குறள் ஆக 100 மாத்திரம்தான். அப்படியான அற்புதமான நூலை உமாபதி சிவாச்சாரியார் எங்களுக்கு தந்து சென்றிருக்கின்றார். அதன் வழிதான் நாங்கள் பயணிக்கின்றோம், பயணிக்கப் போகின்றோம். சிறிது சிறிதாக முடிந்தளவு சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய உதவியுடன் என்பது இங்கு கொணரப்படுகின்றது. ஆகவே இந்த நூல்கள் எல்லாம் என்ன செய்கின்றது? சிவஞான போதம்தான் துவக்கம், அதை மெய்கண்டார்தான் தந்தார். ஆகவே அந்த மெய்கண்டார் கொடுத்த அந்த முக்கியமான முதல் நூலை இந்த திருவருட்பயன் என்ற இறுதி நூலாகிய வழியாகிய இந்த விடயத்தை மிக எளியவருக்கு கொடுக்கும் நூலான திருவருட்பயன், அதற்கு மேலாக எளியவர்கள் படிக்கக்கூடிய நூல், ஒரு தரம் உயர்ந்த நூல் சிவப்பிரகாசம், இந்த 2 நூலையும் ஆக்கியவர் தான் இந்த உமாபதி சிவம் என்று பார்க்கின்றோம். இதை அழகாக பேராசிரியர் சைவ சித்தாந்தத்தில் சொன்னதை கூறியிருக்கின்றார். அதாவது நாங்கள் இந்த இவற்றை சொல்லுவது ஆகம நூல்கள் என்று. அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். வேதங்கள் 4, ஆகமங்கள் 28. அதை 7 கடல்கள் தர 4, 7 × 4 28 என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில். 28 ஆகமங்களும் 4 வேதங்களும் இறைவனுடைய நூல்கள். சாட்சாத் சிவபெருமான் தான் இதை தந்தார் எங்களுக்கு. ஆனால் அவர் நேரடியாக தராமல் இப்படியான குரு மூலமாக எங்களுக்கு இதை கொடுத்திருக்கின்றார். இதற்கு முழுக்க 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 அடிப்படை காரணமாக இருந்தது சாட்சாத் சிவபெருமான். ஆகவே அது யார் மூலம் வந்தது என்பதை விட அதன் அடித்தளத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் தனு கரண புவன போகங்களை இறைவன் தந்து அதில் எங்களை உடலுக்குள் புகுத்தி அந்த உடலிலிருந்து நாங்கள் வினைகளை செய்ய பண்ணி அந்த வினையை நாங்கள் முழுமையாக ஏதோ ஒரு புறப்பில் அகற்றி அதன் பின் நாங்கள் மலப்பரிபாகம் அடைந்து பதிஞானத்தின் வழியில் இறைவனை அடைய இருக்கின்றோம். அந்த பதிஞானம் இறைவன் கொடுத்தால்தான் கிடைக்கும் என்பதையும் அறிந்துவிட்டோம் சைவ சித்தாந்தத்தில். ஆகவே இந்த விடயத்தில் இறைவன் தந்த நூல்கள்தான் உயிரினங்களுக்கு, அதாவது ஆன்மாக்களுக்கு, இந்த 4 வேதங்களும் 28 ஆகமங்களும். ஆகவே உமாபதி சிவாச்சாரியார் என்ன சொல்கின்றார் என்றால், அவருடைய ஆகம் எங்களுடைய இந்த ஆகமங்கள் தான் சைவ சித்தாந்த நூல்கள். அதில் இந்த ஆகமத்தை கடலாகவும் அதில் சிவப்பிரகாசம் என்ற நூலை கப்பலாகவும், அந்த கப்பலை செலுத்துவதற்கு ஒரு மாலுமி வேண்டும், அந்த மாலுமியாகத்தான் திருவருட்பயன் அமைந்ததென்றும் அதற்கு பொருளுரை எழுதியவர்கள் அழகாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் கூறுகின்றார்கள். எவ்வளவு அற்புதம்! இந்த ஆகமம் என்ற கடலில் நாங்கள் கப்பலில் பயணிப்பது போல எளியவர்கள் புரிந்து கொள்ளும் முறையில் கப்பலாக சிவப்பிரகாசம் நூலும், அந்த கப்பலை ஓட்டுவதற்கு ஒரு மாலுமி தேவை, அதை ஓட்டுவதற்குரிய மாலுமியாக திருவருட்பயன் நூலும் அமைந்திருக்கென்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லும் போது, அதை கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது. அவர் சொல்வதை கேட்பதே சந்தோஷம். ஏனென்றால் அதை என்ன மாதிரி அந்த ஓமானத்தை வைத்து அதை விளக்கம் தருகின்றார்கள், அது எவ்வளவு அற்புதமான விடயம். ஆகவே மிக எளியவர் கூட இந்த சைவ சித்தாந்தத்தை இலகுவான முறையில் படிக்க தொடங்குவதற்குரிய முதல் நூல் உண்மை விளக்கம் என்ற அடிப்படை கருத்து அதன்பின் நூலாக படிக்கத் தொடங்குவது திருவருட்பயன். அதன்பின் சிவப்பிரகாசம், அதன்பின் சிவஞான சித்தியார், சிவஞான போதம் என்று நாங்கள் படித்து கொண்டு போகலாம் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லுகின்றார். ஆகவே நாங்கள் அவ்வழியிலேயே, அந்த சந்தான குரவர்கள் எழுதிய வழியிலேயே, தந்த வழியிலேயே, சாச்சா சிவபெருமான் தந்த வழியில் நாங்கள் பயணிப்போம். ஆகவே இப்படியான அரிய விடயங்களை இந்த உமாபதி சிவாச்சாரியார் எங்களுக்கு தந்து சென்றிருக்கின்றார். இந்த அரிய விடயங்கள் நாங்கள் கிடைப்பதற்கு, இந்த உடலில் இந்த புறப்பில் எங்களுக்கு கிடைத்ததற்கு, கிரியா சாதகர்களுக்கு கிடைத்ததற்கு முழுக்க 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 காரணம் சத்குரு கிரியா பாபாஜி. அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அவரும் சாச்சா சிவபெருமான் தான். அவர் சிவன் பாபாஜி வடிவில் வந்து எங்களுக்கு இவற்றையெல்லாம் தருகின்றார் என்பதுதான் இங்கு உண்மை. அதை நாங்கள் உணர்வில் தான் அறியலாமே தவிர சொல்லில் அறியக்கூடாது. ஆகவே எங்களுக்கு அது கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் அதற்கு சாட்சி. அதற்கு வித்து போட்டவர் எங்களுடைய வித்யா குரு யோகி ரமையா அவர்களாக இருந்தாலும், சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடன், சத்குருவின் ஆசியுடன் நாங்கள் பரம்பொருளை நாடி இந்த வழி மூலம் பயணிக்கின்றோம். இப்போது இந்த திருவருட்பயன் என்பதின் விளக்கத்தையும் ஓரளவு பார்த்து விடுவோம். ஏனென்றால் நாங்கள் அதை படித்து கொண்டிருப்பதால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடன் திருவருட்பயனின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருப்பதால் வகுப்புகளில், திருவருள் என்பது ஞானம், அதற்குரிய பயன், அதுதான் திருவருட்பயன். பயன் என்றால் என்ன என்பதையும் பேராசிரியர் விளங்கப்படுத்துகின்றார். அதாவது இந்த திருவருள் என்பது சைவ சித்தாந்தத்தில் சொல்ல முறப்படி திரோதான சக்தியாகத்தான் இருக்கின்றது ஆரம்பத்தில். அதாவது அது சக்தி நிலையில் இருக்கின்றது, அது எங்களை வந்தடையாது ஆன்மா பக்குவப்படும் வரைக்கும். ஆன்ம பக்குவம் என்பதை நாங்கள் பார்த்து விட்டோம் என்னவென்று. ஆன்ம பக்குவம் என்பதை நாங்கள் பார்த்ததிலிருந்து எங்களுக்கு தெரிந்தது என்ன? இந்த ஆன்ம பக்குவம் என்பது நாங்கள் மூன்று நிலைகளை நாங்கள் அதில் கடக்க வேண்டும். அதாவது ஆன்ம பக்குவத்தை நாங்கள் எட்டுவதற்கு ஆன்ம ரூபம், இது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட வழிகள், அதை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்கவில்லை, இன்னும் பார்க்கவே இல்லை, ஒரு காலத்தில் பார்ப்போம். மூன்று வழிகளில் சென்றுதான் இதை நாங்கள் அடையலாம். அது முதலாவது ஆன்ம ரூபம் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றார்கள். இரண்டாவது ஆன்ம தரிசனம் என்று சொல்கின்றார்கள். இரண்டாவது ஆன்ம சுத்தி என்று சொல்கின்றார்கள். ஆன்ம தரிசனம் என்று சொல்கின்றார்கள். மூன்றாவது ஆன்ம சுத்தி என்று சொல்கின்றார்கள். இவையெல்லாம் இந்த பெயர்களை கேட்டு நாங்கள் பயந்துவிடக்கூடாது. ஆன்ம ரூபம் என்றால் என்ன? எங்களை பீடித்திருக்கும் ஆணவ மலத்திலிருந்து நாங்கள் சிறிது சிறிதாக அறிவுத்திறனுடன் வெளிப்படும் நிலை. ஆன்ம தரிசனம் என்று சொன்னால் என்ன? திருவருளால் நடப்பது, எல்லாம் திருவருளால் தான் நடக்கின்றது என்பதை உணரும் நிலை. அந்த ரெண்டுக்கும் இடையில்தான் நாங்கள் இப்போது பயணிக்கின்றோம் எங்களுடைய சைவ சித்தாந்த வகுப்பில். அதாவது ஆணவ மலம் எங்களை பீடித்திருக்கின்றது, அதுக்கு அறிவுத்திறன் தேவை. அந்த அறிவுத்திறனை இந்த நூல்கள் மூலம் நாங்கள் எடுக்க வேண்டும். எடுத்து அதை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் மூலம் நாங்கள் அதில் பயணிக்க வேண்டும் என்றெல்லாம் படித்து விட்டோம், அறிந்து விட்டோம். ஆகவே அந்த நிலை ஆன்ம ரூபம். ஆன்ம தரிசனம் என்பது அந்த நிலையில் சென்று கொண்டிருக்கும் போது இறைவன் தான் எல்லாம் செய்கின்றார் என்று கேள்வி ஞானத்திலாவது இப்போது அறிந்து விட்டோம். அதை உணர்வுக்கு கொண்டு வர வேண்டும், வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டும், சாதனைக்கு கொண்டு வர வேண்டும். அந்த தரிசன நிலையையும் நாங்கள் முடித்து விட்டோம் என்றால் அதற்கு பிறகு கிடைப்பதுதான் சுத்தி நிலை. அந்த சுத்தி நிலை என்றால் என்ன? இந்த சுத்தி நிலையில்தான் நாங்கள் இறைவனிடம் முழுக்க முழுக்க சரணாகதி அடைகின்றோம், சத்குருவிடம் சரணாகதி அடைகின்றோம். அதை அடங்குதல் நிலை என்று சொல்லுவோம். இறைவன் தான் எல்லாம் செய்கின்றார் என்று தெரிந்த பின் அடங்குதல் தான் முறை. அந்த முறையை நாங்கள் எட்டும் போது எங்களுக்கு ஆன்ம சுத்தி கிடைக்கின்றது என்று சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் படிக்கப் போகின்றோம் பின்னர். ஆகவே இந்த சொற்கள் ரூபம், தரிசனம், சுத்தி என்று மூன்று நிலைகள் இருந்தாலும் ஆன்மாவின் பயணத்தில் அந்த சொற்கள் உங்களுக்கு புது சொற்களாக இருந்தாலும் அதன் பொருள்கள் நீங்கள் பயணித்து கொண்டிருக்கும் விடயம் என்பது இன்று நாங்கள் இந்த உமாபதி சிவாச்சாரியாருடைய இந்த சிவப்புராச நூல் திருவருட்பயன் நூலை பார்க்கும்போது இந்த திருவருட்பயன் திருவருளால் கிடைக்கும் பயன் என்ன என்று பார்க்கும்போது அந்த பயனுக்கு கீழ்த்தான் பேராசிரியர் இந்த விளக்கத்தை கொடுக்கின்றார். அதாவது ஆன்மாவின் மூன்று நிலைகளையும் நாங்கள் கடக்கப் போகின்றோம். ரூபம், தரிசனம், அடுத்ததாக சுத்தி. இந்த மூன்று நிலைகளையும் நாங்கள் கடக்கும் போது இதனால் எங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது? இறுதியில் ஆன்ம லாபம் என்று பேராசிரியர் சொல்லுகின்றார். ஏனென்றால் நாங்கள் எந்த விடயத்தையும் இந்த உலகத்தில் லாபம் இல்லாமல் பார்ப்பதில்லை. அது பொருள் உலகமாக இருக்கலாம், சொல் உலகமாக இருக்கலாம், எந்த உலகத்தை பார்த்தாலும் ஏதாவது எங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் என்றால் தானே நாங்கள் விரும்புவோம், இச்சைப்படுவோம். ஆகவே இந்த விடயத்தில் எங்களுக்கு லாபம் என்று சொல்வது, ஆன்ம லாபம் என்று சொல்வது, இந்த மூன்று நிலைகளையும் நாங்கள் கடந்தவுடன் அந்த ஆன்ம லாபமான எங்களுக்கு இறுதி பதிஞானம் அந்த திருவருளால் கிடைக்கப் பெறுவோம் என்றதை விளக்கும் நூல்தான் திருவருட்பயன் என்று அந்த நூலின் விளக்கத்தை கொடுத்திருந்தார். ஆகவே இன்று உமாபதி சிவாச்சாரியருடைய நாளில் அவருடைய குரு பூஜை தினம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நல்ல விடயத்தை நாங்கள் படித்து கொண்டு போகும் விடயத்தைத்தான் இங்கு பேசியிருக்கின்றோம். எல்லோருக்கும் ஓரளவு பரிச்சயமான விஷயம்தான். ஆகவே நாங்கள் எங்கு செல்கின்றோம், இது எப்படியான நல்ல விடயம், மிக எளியவரில் இருந்து எளியவர் நிலைக்கு நாங்கள் முன்னேற வேண்டும். அந்த முன்னேற்றம்தான் உண்மை விளக்கமாகிய ஆரம்ப நிலையில் சென்று முடித்துவிட்டோம். திருவருட்பயன் நிலைக்கு நாங்கள் எங்களை உயர்த்தி இந்த சைவ சித்தாந்த வகுப்பில் அதிலிருந்து சிவப்பிரகாசம் நிலைக்கு செல்ல வேண்டும். அந்த நூலை படிப்பதற்கு இங்கு இந்த நூல்கள் எல்லாம் பல நூல்களா, இவற்றை படிப்பதா என்று நீங்கள் மனம் தளரக்கூடாது என்று பேராசிரியர் சொல்லுவார். ஏன், எங்கு போனாலும் பதிபசு பாசம்தான் பேசப்படப் போகின்றது. ஆனால் உங்களுடைய அறிவுத்திறன் வளர வளர அதனுடைய நிலைகளை உயர்த்துவதுதான் இந்த நூல்களின் நோக்கமே தவிர ஒரு புது விடயமும் நாங்கள் படிக்கப் போவதில்லை. பதி பசு பாசம் என்ற நீங்கள் ஆரம்ப நூலில் படித்த அடிப்படை கருத்தில் படித்தவற்றைத்தான் விரிவாக, சிறிது சிறிது விரிவாக படித்து கொண்டு போகப் போகின்றோம். எல்லாரும் சேர்ந்துதான் படிக்கின்றோம். நானும் படிக்கின்றேன். நானும் உங்களோட நிலையில்தான் இப்போது இருக்கின்றேன். நான் அறிவதை பாபாஜியின் அருளினால் உங்களுக்கு எங்களுடைய எளிய, மிக எளியவர்கள் நாங்கள் அதில் பயணிக்கும் முறையை உங்களுக்கு சொல்லி வருகின்றேன். அது அவர்களுடைய அருளாசி. ஆகவே நாங்கள் அந்த வழியில் எல்லோரும் சேர்ந்து பயணித்து எங்களுடைய பதிஞானத்தை இந்த உடலிலோ அல்லது எங்களுடைய வேறு உடல்களுக்கு நாங்கள் செல்லும் போதோ அந்த காலம் நியதி கோட்பாட்டின்படி நாங்கள் அதை அடைவோம் என்று சொல்லி உமாபதி சிவாச்சாரியாருக்கு நன்றி சொல்லி எங்களுடைய வித்யா குரு யோகி ரமையா அவர்கள், சத்குரு யோகி பாபாஜி அவர்கள், அதற்கு மேலால் பரம்பொருளுக்கு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி, ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா அனுப்பியிருக்கின்றீர்கள். இறைவனையா, நான் கன தூரத்திற்கு எல்லோரையும் அழைத்து சென்று விட்டேன். உங்களுடைய சுருக்கமான கருத்துடன் உங்களுடைய சத்சங்கத்துக்குள் வாருங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கத்தில் சைவ சித்தாந்தத்தில் சிவாச்சாரியாருடைய முழு விளக்கம் தெளிவாக தரப்பட்டது. அத்துடன் அகச்சந்தான புலவர், புலச்சந்தான புலவர் பற்றிய விளக்கங்களும் மிகவும் தெளிவாக தரப்பட்டது. அது மாத்திரமல்ல, உமாபதி சிவாச்சாரியாருடைய ஸ்ரீங்கான போதம் பற்றிய சிறந்த விளக்கம், அத்துடன் உமாபதி சிவாச்சாரிய எட்டு நூல்களில் முதலாவது சிவப்பிரகாசம், இரண்டாவது திருவருட்பயன். அத்துடன் இந்த திருவருட்பயன் என்ற நூலில் மிகவும் எளிய முறையில் பதிப்பது பாசம் பற்றிய விளக்கம் சிறப்பாக தந்தது. அது ஏற்கனவே பிரியாசாரருக்கு மிகவும் சிறந்த கருத்தாக அமைந்திருக்கிறார்கள். அத்துடன் திருவருள் பயணம் கூறிய கருத்துக்களும் மிக தெளிவாக இருந்தது. திருவருள் என்பது ஞானம், அது மாத்திரமல்ல திருவருள் திருவிழா சக்தி, ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி பற்றிய சிறந்த விளக்கங்கள் தரப்பட்டது. எனவே இந்த விளக்கங்களிலிருந்து நாம் நமது அறிவுத்திறனை கூட்டுவதற்கு உரிய முயற்சியில் முன்னருவமாக. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. நன்றி ரவணையா. இது நான் அப்படியே பேசிக்கொண்டே போயிருந்தேன், நீங்கள் அதை ஓரளவு ஆவது பற்றி கொண்டு விட்டீர்கள். அதை கொடுக்கும் அளவுக்கு அது சாத்தார் சிவபெருமானுக்கும் பாபாஜிக்கும் நன்றி. அது மிகவும் அற்புதமாக சிறிய அளவில் சொன்னாலும் அதை கோர்வையாக சொல்லியிருந்தீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இந்த சத்சங்கம் ஒரு சிறப்பான ஒரு மகான்மார்களுடைய சொற்கள்லாம் கேட்டு மகிழ வேண்டிய ஒரு தருணத்துல பாபாஜி நம்மளை ஆட்படுத்தியிருக்கார். அந்த வகையில புதன்கிழமை அன்று உமாபதி சிவாச்சாரியாருடைய குரு பூஜை வருது. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. சைவ சித்தாந்தத்துல உமாபதி சிவம் அவ்வளோ ஒரு விஷயங்களை கெடுத்து கொடுத்துருக்கிறதுனாலதான் இன்னைக்கு சைவ சித்தாந்தம் இந்த அளவுக்கு தளர்ச்சி ஏந்தி இந்த கிரியா யோகத்துக்கு ஒரு சப்போர்ட்டா அமைஞ்சு இன்னைக்கு நாமெல்லாம் அந்த விஷயத்தை அனுபவிக்கிறோம்னா, எம்பெருமான் நடராஜா பெருமானுடைய கருணையும் அந்த குருமார்களுடைய கருணையாலதான் நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த வகையில அவருடைய குரு பூஜை புதன்கிழமை வருது. அதுல கிரியா யோக சாதகர்களுடைய சார்பாக நாங்க ஒரு நாலு பேர் தொண்டுக்கு போற பாபாஜி எங்களை ஆட்படுத்திருக்காரு. அதுக்கு பாபாஜிக்கு நன்றி. இந்த சங்க அமைப்பை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி. ஏன்னா எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும். அப்படிதான் நடத்துறாரு இறைவனே, அப்படிதான் நடத்துறாரு எல்லா காரியத்தையும். மனித ரூபத்துல வந்து ஒருத்தர் ஆட்கொண்டாரு, அவராகவும் நேரடியா சில விஷயங்களை செய்யறாரு. இப்படிதான் உலக இயற்கையில நடக்குது. அந்த வகையில பாபாஜிக்கு நன்றி. இங்கே சத்சங்கத்துல சைவ சித்தாந்தத்தை பத்தி விரிவா சொல்லக்குள்ள சில பேருக்கு கொஞ்சம் பயம் வரும். ஏன்னா இவ்வளவு பெரிய நூல்கள்லாம் படிக்கணுமா? அது எட்டு நூலு, இது பத்து நூலு, அது நூறு பாடலு, இது எட்டு பாடல், ஒன்னு நீங்க படிக்க வேணாம். தெரிஞ்சுக்கிட்டா போதும், அது சுருக்கி உங்களுக்கு அருளை கொடுக்கும். அதுவே சுருக்கி உங்களுக்கு அருளை கொடுக்கும். அந்த நுட்பத்தை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அந்த அருளை கொடுக்கிறது அது கொடுக்கும். ஆனால் அதன்படி நம்ம ஒழுக்கமா வாழ்ந்தா போதும். அந்த சொல்லி இருக்கிற விஷயத்துல நம்ம கடைபிடிச்சி இந்த கிரியா யோக சாதனை செஞ்சுக்கிட்டு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டே போனீங்கன்னா அது சுருக்கி உங்களுக்கு அருளா கொடுக்கும். பொருள் நீங்க எப்படி இருந்தாலும் சம்பாதிப்பீங்க, அது நடக்கும். அதுக்கும் வழிகாட்டுவாரு, உங்களுக்கு டிமாண்ட் கொடுக்க மாட்டார், அது கூட அருளும் கொடுப்பாரு. ஏன்னா அந்த அருளை நீங்க உணரக்குள்ள உங்களுக்கு கொடுக்க அவர் தயாரா இருக்காரு. எப்படி பொருள் கொடுக்க தயாரா இருக்காரோ அருளையும் கொடுக்க இறைவன் வந்து அவர் கருணையே வடிவா இருக்கனால இத சைவ சித்தாந்தத்துல அடிக்கடி சொல்லுவாங்க. உங்களுக்கு கொடுக்கறதுல அவர் எதுவுமே பஞ்சம் இருக்காது. அந்த வகையில நமக்கு சைவ சித்தாந்த மூலியமாகவும் கிரியா யோகம் மூலியமாகவும் பல விஷயங்களை பாபாஜி பாபாஜியுடைய துணையோட அது இறைவன் நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு நன்றி, இந்த அமைப்புக்கு நன்றி, அத பெற போறவங்களுக்கும் நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை மீட்டல் செய்தீர்கள் மிகவும் அழகாக. அதற்கு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. கார்த்திகேயன் ஐயா சொன்ன பாணியிலேயே மீண்டும் இதில் நான் இன்று பேசிய சில சொற்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தாலும் நாங்கள் அந்த மகானை பற்றி பேசும்போது அவர் கொடுத்ததை அப்படியே பேச வேண்டும் என்பதற்காக அந்த சொற்கள் இணைக்கப்பட்டன. அந்த சொற்களை கேட்டு நீங்கள் பயந்துவிடக் கூடாது என்பதற்குரிய விளக்கத்தையும் நான் தந்துவிட்டேன். இது எல்லாம் நாங்கள் படித்த ஆரம்ப கல்வியாக படித்த அடிப்படை கருத்தாக படித்த பதி பசு பாசம் என்ற விளக்கம் உண்மை விளக்கத்திலிருந்து ஆரம்ப நூல் விளக்கத்திலிருந்து படித்தது தான் எங்களுடைய இந்த வாழ்நாளிலோ இன்னொரு பிறப்பிலோ நாங்கள் பதிஞானத்தை அடையும் வரை படிக்கப் போகின்றோம். மறந்து விடாதீர்கள். அதாவது நாங்கள் உலகியலில் பார்க்க போனால் நாங்கள் முதலாம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அடிப்படை விடயங்களை படித்திருக்கின்றோம். அவ்வளவுதான். ஆனால் போக 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 எங்களுடைய அறிவுத்திறன் கூடிக்கொண்டு வரும்போது அதுக்கு மேலாக மேலதிக விளக்கங்களை படிக்கப் போகின்றோம். அவ்வளவுதான். அடிப்படை என்றும் மாறாது. அது பதி பசு பாசம், அதன் இயல்புகள், அது எப்படி இயங்குகின்றது, 36 தத்துவங்கள். நாங்கள் படித்த இவ்வளவு நாளும் படித்ததை நீங்கள் உள்வாங்கி விட்டீர்கள் என்றாலே எங்களுடைய சாதனைக்கு அது வெற்றி. அதற்கு மேலாக சிறிது சிறிது விளக்கம் கிடைத்தால், கிடைக்கப்பெற்றால் நாங்கள் அதையும் பார்த்து கொண்டு செல்வோம். ஆகவே சொற்களை கண்டு பயப்படக்கூடாது. நாங்கள் அடிப்படையை மிகவும் சுருக்கமான முறையில் அறிந்து கொண்டோம் எல்லோருமாக. ஆகவே அதன் வழி பின்பற்றுவோம் என்பதுதான் கார்த்திகேயன் ஐயாவும் சொன்னது. ஒருவரும் ஒன்றை அதை பற்றி பயப்படாமல் நாங்கள் அதன் வழி செல்வோம். தேவையானவற்றை நாங்கள் அறிந்து கொண்டோம். அடிப்படை கருத்தை. நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நமா.